இளவனும் கூடத்தில் முகமிழும் தருணீர்கள். உறுதியாக கண்ணன் ஏற்படும் தொடர்போட்டி இடைப்படுத்தி தருகன் பாசல் கண்டபடி பசுபோத கவலமுடன் கிடைத்துள்ளது. தருணையனும் வெள்ளமதம் கொண்டு சித்தி வழித்து இணைந்து ஒரு வினைகள் தீர்ப்பாகும். ஊழியர்கள் வற்பொழித்த போலியர்கள் கடல் போற்றி ஆழமிசை கல்விதத்தில் அடைந்த விராடலை போற்றி பாடி திருநாவலூர் ஒன்றுந்தர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதபுரம் திருத்தாள் போற்றி இல்லாமல் முருகப்பெருமானுடைய திருவள்ளுவர் கடை குடியிருக்கக்கூடிய அரியாத்திர குடும்பம் உங்களுடைய குணாத்திருடைய அரியவுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கம் தெரிவித்துக் கொண்டு மார்கழி மாத வழிபாடு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி வழிபாடாக மகர்ஷி ஒடுக்கத்து சாமியுடைய திருமணத்திலே 52வது ஆண்டு மிகவும் சிறும் சிறப்புமாக எல்லாமல்ல ஆடற்பிள்ளாருடைய திருவருளினாலும் மணிவாசல் பெருமானுடைய திருவருளினாலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே நாம் திருவம்பாவை 20 திருப்பாடல்களிலே மணிவாசல் பெருமான் அருளி செய்த அந்த கருத்துக்களை ஓரளவு சிற்றறிவு கேட்டி அந்த சிந்தனையை சிந்தித்தோம். இங்கே 2வது நிலையாக திருப்பள்ளி எழுச்சி இன்றையிலிருந்து தொடங்குகின்றது. அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சியானதும் திருவம்பாவையானதும் இரண்டும் இணைந்து நாம் காண வேண்டிய ஒரு தன்மை இந்த 30 நாட்களும் சான்றோர்கள் இட்ட ஒரு கடனாக அமைத்துக் கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சி பெண்கள் எல்லாம் மார்கழி நீர் ஆடல் என்று சொல்லக்கூடிய அந்த மார்கழி நீர் ஆடலினுடைய தொடர்ச்சியாக இந்த திருப்பள்ளி எழுச்சியானது அமைந்திருக்கின்றது. அப்படி இந்த தொடர்ச்சியை திரோதான சக்தி என்பதாக சொல்லி திருவம்பாவைக்கும் திரோதான சுத்தி என்பதாக சொல்லி திருப்பள்ளி எழுச்சிக்கும் தலைப்பு சான்றவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல் முதல் திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து ஓதி தொடங்கும் அன்பு
அரசர்களை எழுப்புகின்ற அந்த இங்கே மணிவாசக பெருமான் பள்ளி அழிச்சு அருள் செய்திருக்கின்றார் என்பதாக சொன்னால், தேவபெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அவரை எழுப்புகின்ற திருப்பாடலா என்பது எல்லோருக்குரிய ஒரு சந்தேகமாக இருக்கும். இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு எப்படி உறக்கம் உண்டு? அவரை போய் நாம் பள்ளி எழுந்தருள் என்பதாக சொல்லுகின்றோமே என்பதாக அமைத்தார். இந்த பள்ளி எழுச்சி என்பதாக சொல்லுகின்ற பொழுது அலங்காரம் என்பதாக சொல்லி அலங்காரம் செய்கின்ற பெருமான். பெருமான் நித்த மனாளர், நிரம்ப அழகியர். அப்படி நிரம்ப அழகியராக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மீண்டும் அலங்காரம் செய்து மாலைகள் ஊற்றி சந்தன காப்பு செய்து அலங்காரம் செய்வது நம்முடைய மனதினுடைய அந்த குளிர்ச்சிக்காக. அப்படி நீராட்டுதல், அபிஷேகம் செய்தல் பெருமானுக்கு அவருக்கா குற்றம் வந்து நிகழும். நம்ம தான் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிக்கலன்னு சொன்னா பக்கத்தில் வரமே. ஆனால் பெருமானுடைய திருமணி எப்படிப்பட்ட திருமணி? ஆனால் பெருமானுக்கு நீராடுதல் தினமும் திருக்கோயிலில் நடக்குது. எதற்காக என்பதாக சொன்னால், இந்த அடியார்கள் எதை செய்தாலும் உகந்து செய்கின்ற அத்துணையும் பூசையாக ஏற்றுக்கொள்ளும். அப்படி அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளி எழுச்சியும் அந்த வகையை சார்ந்தது. பெருமானை ஒரு உறக்கத்திலே இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டு நாம் அவரை எழுப்புவதாக அமைந்து இது ஒரு வழிபாடாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழிபாடு எந்த வழிபாடு? பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பெருமானை எழுப்புதல் என்பதுதான் பள்ளி எழுச்சி. வெளியிலே இருக்கக்கூடிய அந்த உறக்கத்தை இருந்த அந்த அரசர்களை எழுப்புகின்ற அந்த புற வழிபாடு அல்ல இது. அகத்திலே பெருமானை அமரச் செய்து அவரை எழுப்ப செய்தல் என்பதுதான் பெருமானை தோன்ற செய்தல், அங்கே வழிபடுதல், அகத்திலே வழிபடுதல் என்பதுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய மையக்கருத்தாக அமைத்துக் கொள்ளுகிறது. அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமானை வழிபடுகின்ற முகமாக இங்கே அரசர்களை சென்று சூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் போய் அவனை எழுப்புதல் என்பதாக அமைத்துக் கொண்டால், மணிவாசக பெருமானுடைய இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு சூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்பதாக பார்த்தால், இந்த அடியார் பிரபுக்கள் தான் சூதர்கள் என்கின்ற நிலையிலே இருக்கின்றார்கள். அப்போ உள்ளே அடங்கிக் கொண்டிருக்கின்ற அரசன் என்கின்ற நிலையிலே யார் இருக்கின்றார் என்பதாக பார்த்தால், அரசன் என்பதாக சொல்லக்கூடிய இவர் நம்முடைய சிவபெருமான் அரசராக அங்கே அமர்ந்தது. வெறும் அரசரா என்பதாக மணிவாசக பெருமான் கேட்கிறார். இவர் என்ன, உலகத்தை மண்ணை ஆளுகின்ற இவர் இந்த அரசனைப் போலவா இவர் என்பதாக சொன்னால், இல்லை. இந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன் என்பதாக சொன்னால், இவனை பேரறையன் என்பதாக சொல்லுவார். இந்த பேரறையன் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லானது திருவம்பாவையிலே அவர் சொல்லுவார், பேரறையனுக்கு பித்து ஒருவர் ஆமாறு, பேரறையனுக்கு பித்தொருவர் ஆமாறு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இறைவனிடத்திலே பித்து என்பதாக சொல்லுகின்ற நிலையில், இறைவனிடத்திலே பித்து அவன் அரசன் என்கின்ற தன்மையிலே அவனை பேரரசன் என்கின்ற நிறுத்துவர். அப்படி பேரறையன் என்பதாக சொல்லி அரசர்களுக்கெல்லாம் அவன் அரசராக விளங்குகின்ற அந்த தன்மையை அவர் பேரரசராக நிற்கக்கூடிய ஒருவர் நம்முடைய சிவபெருமான். ஆகவே அந்த சிவபெருமானை அரசர் என்கின்ற நிலையிலே, பேரரசர் என்கின்ற நிலையிலே நிறுத்தி சூதர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடியார்கள் பெருமக்கள் எல்லாம் வந்து பெருமானே பள்ளி எழுந்தருள் என்பதாக சொல்லி அவருடைய திருவடியிலே வேண்டிக் கொண்டதாக அமைந்தது இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலுடைய தலைப்பு திரோதான சுத்தி. திரோதான சுத்தி என்பதாக சொல்லி இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு தலைப்பு அமைந்திருப்பார். திருவம்பாவைக்கு என்ன தலைப்பு இருக்கு? சக்தியை வேந்தது. அதுல திரோதானம் என்கின்ற அந்த திரோதானத்தை பற்றி என்ன? சக்தியை வேந்தது பொது தலைப்பு இந்த புத்தகத்தில் இல்லையா? ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பு உண்டு. அந்த தலைப்பு என்பதாக சொல்லுகின்ற போது இது சான்றோர்கள் மக்கள் அமைத்த தலைப்பு. அப்படி திருவம்பாவுக்கு அவர்கள் அமைத்த தலைப்பு எது என்பதாக சொன்னால், திரோதான சக்தி. திருவம்பாவை ஆக திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தி. ஆக திரோதான சக்தி நம்முடைய திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி. இந்த சக்திக்கும் சுத்திக்கும் என்ன வேறுபாடு என்பதாக அமைத்தால், போன முறை நம்ம 20 பாடல்கள் பாடல்கள் திருவம்பாவையும் 10 பாடல்கள் திருப்பணி எழுச்சியும் இரண்டையும் இணைத்து 30 நாட்கள் இருந்தார். திருப்பாவை 30 பாடல்கள், திருப்பாவை தொடர்ந்து வரும் 30 நாட்கள் 30 பாடல்கள், ஆனால் திருவம்பாவை 20 முடிஞ்சிடும். அப்ப இன்னொரு 10 கொண்டு வந்து இணைக்கின்ற பொழுது திரோதான சக்தியை வைத்துக் கொண்டு திரோதான சுத்தியை இணைக்கின்ற அந்த தன்மைதான் திருப்பள்ளி எழுச்சி 10 இணைந்தது. 20 + 10 = 30. ஏன் திருப்பள்ளி எழுச்சி இங்கே சிந்திக்கப்படுகின்றது என்பதை மிக சிறப்பாக நம் ஆழமாக ஆராய்ந்தும் நம்முடைய சரவணையா அவர்கள் அதற்குரிய முதல் பரிசு கூட பெற்று அமைந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. மிக அருமையான இரண்டு இணைந்தது. இதுவரையிலும் நாம் எதற்காக திருப்பள்ளி எழுச்சியை இணைத்திருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சியானது இங்கே 20 பாடல்களோடு இணைந்து இருக்கின்றது என்பதாக சொன்னால், பெருமக்கள் சார்ந்தோர் பெருமக்கள் சாதாரணமாக இந்த வழிபாட்டினை அமைத்திருக்க மாட்டார். அப்படி இந்த திரோதான சக்தியையும் திரோதான சுத்தியையும் இணைத்தது. ஆக திரோதான சக்திக்கும் திரோதான சுத்திக்கும் என்ன வேறுபாடு? திரோதான சக்தி, திரோதான சுத்தி, இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆன்மீக தெரியுமா, திரோதானம் என்பது மறைப்பு என்று பொருள். மறைப்பு சக்தி என்பது திரோதானம். இங்கே திரோதான சுத்தி என்பதாக சொல்லி திருப்பள்ளி எழுச்சியே சொல்லியிருக்கிறார். அங்க திரோதான சக்தி சக்தி வேண்டது சரி, அங்கே திரோதான சக்தி என்பதாக சொல்லுகின்ற பொழுது மறைப்பு சக்தியாக இருக்கின்ற பொழுது அங்கே பெருமாள் நம்மை தொண்டார் துணையாக இருந்து வளர்க்கும் நிலை, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வடைதல் பாதத்திரம் என்பதாக சொல்லுவார். அப்படி பேதித்து வளர்த்தல் என்பது திரோதான சக்தியை மறைப்பு சக்தியாக இருந்து நம்மை வளர்த்து வருகின்ற தன்மை. அப்பொழுது இந்த ஆன்மா இறைவனை அறிந்து கொள்ளாத அந்த நிலையை இருள் நிலை என்பதாக சொல்லி இன்னமும் உலர்ந்தின்றோ என்பதாக உட்கார். அங்கே மாதே இன்னும் உலர்ந்தின்றோ, இன்னமா விடியவில்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இன்னும் அந்த ஒளியானது வரவில்லை, இருள் நிலையாக இருக்கின்றது. அப்படி மறைப்பு நிலையிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி நிலைக்கு இந்த உயிரானது எடுத்துச் செல்லப்படுகிறது. அப்படி எடுத்துச் செல்லுகின்ற பொழுது இந்த வைகரை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே திரு பள்ளி எழுச்சி என்பதாக சொல்லி இந்த பள்ளி எழுச்சியானது பெருமானுடைய அந்த அருள்நிலை திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த மறைப்பு சக்தியானது ஆன்மா பக்குவம் அடைந்த பிறகு இது அருள் சக்தியாக மாறும். இப்படி அருள் சக்தியாக மாறுகின்ற இந்த தன்மையை தான் திரோதான சுத்தி என்பதாக சொல்லும். மறைப்பு சக்தியாக இருந்தது, இப்பொழுது அதுவே அருள் சக்தியாக மாறி இந்த அருள் சக்தியானது இந்த ஆன்மாவுக்கு அதை அறிவுறுத்துகின்ற அந்த தன்மை தான். இதை அறியாமல் இருந்த நிலையிலே இவ்வளவு காலம் என்னை வளர்த்து எடுத்தது, என்னை வளர்த்து கொண்டிருந்தது பெருமான் தான் என்பதை இந்த ஆன்மா உணரும் நிலை திரோதான சுத்தி. இது உணராமல் இருந்து கொண்டு இருந்தது என்பதாக சொன்னால் பெருமான் விட்டு விடுவாரா? இல்லை, அவர் இந்த ஆன்மாவை வளர்த்து வருகின்ற அந்த தன்மையை பேதித்து வளர்த்தல் என்ற நிலைதான் திரோதான சக்தியாகிய நிலை. அதுவே திரோதான சக்தியாக இங்கே மாறி வருகின்ற தன்மையை தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஒரு ஆதாரமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி திரோதான சுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமானுடைய அந்த திருவருளுடைய ஒளியை முதலாக காட்டுவார் நம்முடைய மணிவாசகர் பெருமாள். இங்கே நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்திலே திருப்பள்ளி எழுச்சியை பற்றி சேக்கிழார் பெருமாள் சொல்லுவார், எப்படி நீரணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குள் புறத்து இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. சேக்கிழார் பெருமாள் சொல்லுகின்ற பொழுது எது திருப்பள்ளி எழுச்சி என்பதாக சொன்னால், நீரணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குள் புறத்து இருளும். ஆக இந்த நீரணிதல் என்பதாக சொல்லி திருநீர் அணிகின்ற பொழுது இரண்டு இருள் நிற்கின்றது, ஒன்று புறத்திலே இருக்கக்கூடிய இருள், இன்னொன்று அகத்திலே இருக்கக்கூடிய இருள். இந்த இரண்டு இருளும் நிற்கின்ற காலம்தான் திருப்பள்ளி எழுச்சி என்பதாக சேக்கிழார் பெருமாள் சொல்வார். நீரணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குள் புறத்து இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் என்பதாக அமைத்துக் கொண்டு இந்த திருப்பள்ளி எழுச்சியினை அவர் தொடங்கும் பொழுது என் வாழ்வுதல் ஆகிய பொருளே போற்றி, என் வாழ்வுதல் ஆகிய பொருளே போற்றி என்பதாக அமைந்ததிலே, பொருள் என்கின்ற நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த உலக வாழ்க்கைக்கு எது அவசியம்? உலக வாழ்க்கை என்பதாக சொன்னால் வள்ளுவர் சொல்வார், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. அப்படி இந்த உலக வாழ்க்கை இங்கே நாம் வாழ வேண்டும் என்பதாக சொன்னால் தேவை எது? பொருள் தேவையா இல்லை? பொருள். சரி, இந்த உலக வாழ்க்கையிலேயே இந்த பொருளையே பார்த்துட்டு இருந்தா அங்க நம்முடைய மேல்நிலை என்பதாக சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவருள் என்பது அங்கே அதற்கு என்ன அதற்கு அருள். ஆக பொருள் என்கின்ற நிலை இங்கே பெருமான் நமக்கு இம்மை என்று சொல்லக்கூடிய இங்கே செல்வமாக இருக்கக்கூடிய இந்த பொருளை, உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய பொருளுக்கு அவன் தான் ஆதாரமாக இருக்கும். தன் தரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் யார் கொடுத்தது நமக்கு என்பதாக சொன்னால் பெருமான் தான் நமக்கு கொடுத்தார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக சொன்னால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அணுவும் பெருமான் உரிய அத்துணையும் உரியவனாக விளக்கக்கூடிய அவன் நமக்காக அத்துணையும் கொடுத்திருக்கிறான். ஆகவே இந்த உலக வாழ்க்கைக்கும் அதுதான் மூலம், பெருமான் தான் மூலமாக விளங்குகின்றான். ஆகவே போற்றி என் வாழ்வுதல் ஆகிய பொருளே, இந்த பொருளாக இருந்தாலும் சரி இல்லை மெய்ப்பொருள் என்கின்ற நிலையிலே பெருமானை நிறுத்தி என்னுடைய வாழ்க்கைக்கு முதல் என்று சொல்லக்கூடிய என் வாழ்வுதல் ஆக விளங்குகின்ற பெருமானாக விளங்குகின்ற நீதான் அருள் வாழ்விற்கும் முதலாக நிற்கின்றான். பொருள் என்ற நிலையிலே இந்த உலக வாழ்க்கை என்பதாக சொல்லுகின்ற அதற்கும் பெருமான் தான் துணை, அருள் வாழ்விற்கும் பெருமான் தான் துணையாக நிற்கின்றான். அப்படி போற்றி என் வாழ்வுதல் ஆகிய பொருளில் பெருமானை வாழ்வுதலாக நிறுத்தியவர் நம்முடைய வடிவாசல் பெருமான். எல்லாரும் பெருமானை எல்லா நிலைகளிலேயும் காணுகின்ற பொழுது வடிவாசல் பெருமான் தான் வாழ்வுதல் என்பதாக நிறுத்துவர். இந்த வாழ்வுதலை மீட்டல் விண்ணப்பத்திலே மூன்று இடங்களிலே கையாளுவர். வாழ்வுதல் பெருமான் என்னுடைய வாழ்வுதல் என்பதாக சொல்லி அமைத்துக் கொடுப்பார். கோயில் மூத்த திருப்பதிகம் அதிலே எங்கள் வாழ்வு என்பதாக சொல்லி நமக்கெல்லாம் யார் வாழ்வு என்பதாக சொன்னால் பெருமான் தாயா நமக்கெல்லாம் வாழ்வு, அவரை விட்ட நிலை இல்லை, அவரை விட்டுவிடாதே என்பதாக சொல்லி வாழ்வு என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய திருவடியை பற்றிய வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் என்பதாக அமைக்காமல் இந்த உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான், அந்த நிலையிலே சென்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு தன்மைதான். ஆனாலும் இது எந்த எதை பற்றி கொண்டு இந்த உலகத்தினுடைய தன்மையை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் பெருமானுடைய திருவடியை பற்றிக்கொள், அந்த வாழ்வுதலை பற்றிக்கொள் என்பதாக சொல்லி அந்த திருவடியை பற்றுவதை நீட்டல் விண்ணப்பம் 23வது பாடல், 39வது பாடல், 40வது பாடல், அப்புறம் கோயில் திருப்பதிகத்திலே 7வது பாடல், கோயில் திருப்பதிகம் 21வது திருப்பதி. திருப்பதி மூத்த திருப்பதிகம் 21வது பதிகம் 7வது பாடல்.
இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய
சொல்லுவது பெருமாளுடைய திருவடியை போற்றுவது என்பதாக சொல்லுவது, பெருமாளுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி என்பதாக சொன்னால் அது இணையார் திருவடி. இணையார் திருவடி எங்களுமே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்துணையும் துறந்து ஒழிந்தேன் என்பதாக சொல்வார். அப்படி இணை என்பதாக சொல்லுகின்ற அந்த இணையானது இணையார் திருவடிக்கு உரிய அந்த மலரை அந்த பெருமாளுடைய திருவடியிலே சென்று அமைக்கின்றது. சரி, துணை மலர் இணையாயிற்று. அப்பொழுது துணை மலர் எதை குறைகிறது? இங்கே இணை மலரையும் துணை என்பதாக சொல்லுகின்ற பொழுது பொருள் அமைக்கின்ற பொழுது கூட்டம் என்பதாக பொருளை அமைத்து இணை மலரை பெருமாளுடைய திருவடியில் அமைத்து துணை என்கின்ற அந்த கூட்டம் மலர்களுடைய அந்த தன்மையை அமைப்பதாக பொருள் அமைந்திருக்கின்றனர். ஆனால் இணை மலர் என்பதாக சொல்லுகின்ற அந்த இணை மலரானது துணை மலராக அமைகின்ற அந்த தன்மை இணையா திருவடி என்பதாக சொல்லுகின்ற அந்த நிலையிலே திருக்கோவை அருகே நாம் நேற்று பார்த்த அந்த தன்மை அந்த காரணி கற்பகம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து இந்த இணை மலரையும் துணை மலரையும் சொல்லுவோம்.
இணையாகவும் நிற்கின்ற அந்த தன்மையை அவர்
பதினைந்தாவது திருப்பாடல். பிழை செய்வாய். நானோ இதற்கு நாயகமே ஏன் போற்றிய வாழ்முதல் ஆகிய பொருள் நீ. ஆகவே கூறும் நாவும் கரணம் அத்துணையும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ. அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே மணிவாசக பெருமான் ஒன்றாக இணைந்து அறிவே சிவமாகிய மணிவாசக பெருமான் அருளி செய்த அந்த தன்மை முழுவதுமாக திருவாசகத்தை போற்றி என் வாழ்முதல் என்பதற்கு முழுவதுமாக நாம் திருவாசகத்தை பணிந்தாலும் அது நிறைவாக திருக்கோவையாரையும் நினைத்து அதிலே அமைக்க வேண்டும். அப்படி பெருமானை வாழ் முதலாக நிறுத்தியவர் மணிவாசகத்தில் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது என்பதாக சொல்லி பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில்லகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்பதாக சொல்லுகின்ற பொழுது இவர் யார்? இந்த அரசர் எப்படிப்பட்ட அரசர்? சாதாரண அந்த அரசர்களையா இங்கே குறிப்பிடுகின்றார் மணிவாசக பெருமான். இந்த அரசன் எப்படிப்பட்ட அரசன் என்பதாக சொன்னால் இவன் பேரரசர். பேரரையருக்கு பித்தொருவர் ஆமாறு என்பதாக சொல்வார். இவன் சாதாரண அரசன் அல்ல, பேரரசன் என்பதாக சொல்வார். அப்படி பேரரையன் என்பதாக சொன்னதைத்தான் திருப்பெரும் துறையுரை சிவபெருமான் தான் பேரரையன். அப்படி அவனை சூதர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் அடியார்கள் எல்லாம் சென்று பெருமானை அரசராக நிற்கின்ற பெருமான் அரசன் மட்டும் அல்ல பேரரசன். பேரரையனை அங்கே பித்து ஒருவர் ஆமாறு செய்து அவரை வழிபடுகின்ற அவருடைய திருவடியை வழிபட்டு அந்த திருவடியை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து அதை வாழ் முதலாக கொண்டு அமைந்த அந்த அருள் வாழ்வினை சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறைமுறை சிவபெருமானே. திரு அண்ணாமலையிலே அங்கே திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எங்க மண்மிகு திருப்பெரும் திருப்பெருந்துறை மிக மிக முக்கியமான தலம். திருப்பெருந்துறை தலம் எப்படி உத்தரவாச மங்கை நாம் அமைத்தோமோ அதே போல திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை யார் இதுவரையிலும் அவளை கைத்தூக்கி திருப்பெறா ஏபி சரணன் ஐயா திடீர்னு மதுரைக்கு போயிடுவார். பெருந்துறை பெரும் பித்தல் ஆக திருப்பெருந்துறை நாம் ஒவ்வொருவரும் சென்று மணிவாசக பெருமானுடைய அந்த திருவடியை பற்ற வேண்டிய தலம் திருப்பெருந்துறை தலம். ஆக இந்த திருப்பெரும் துறை உரை சிவபெருமானாக அவரை நிறுத்துகின்ற நிலையிலே வள்ளல் பெருமான் தன்னுடைய அந்த திருமணம் அவருக்கு திருமணம் நிச்சயில்லை. ஐயோ இப்படி ஒரு இல்வாழ்க்கை வந்து சூழ்ந்ததே என்பதாக எண்ணி நிற்கின்ற நிலையிலே அந்த திருமணத்தினுடைய இரவிலே உள்ளே போகின்ற பொழுது ஒன்றை எடுத்துக்கொண்டு உள்ள போனார். எதை எடுத்துக்கொண்டு உள்ள போனார்? திருவாசகம். திருவாசகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுகின்றார். அப்படி உள்ளே போனவுடன் இரவு ஆரம்பித்த அந்த திருவாசகம் முழுக்க முழுக்க அந்த திருவாசகத்திலே ஈடுபட்டு 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 பக்கத்தில் புதுவை அன்று திருமணமான மனைவி அவள் எவ்வளவு பக்குவப்பட்ட அந்த மனைவியாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவர் கணவரிடத்திலே அவருடைய திருவடியை வணங்கி தனக்கு அவர் கணவர் என்ற அந்த உரிமை கிடைத்ததே பெருவாழ்வாக கருதி அவர் திருவாசகம் பாடி உருகி அமைப்பதை பக்கத்திலே இருந்து கொண்டு இரவு முழுவதும் பெருமானுடைய அந்த திருவடியிலே அவர் எப்படி அந்த திருவாசகத்தின் உள்ளே சென்று அதை அமைக்கின்றார் என்பதாக வெளியிலே வந்து எல்லோரும் இப்படி திருமணமாகி இவர் இப்படி இல்வாழ்க்கையிலே இப்படி ஈடுபடாமல் இருக்கின்றாரே என்பதாக சொல்லி எல்லோரும் வல்லல் பெருமானை திட்டுவாங்க அம்மா சொல்லுவாங்க. அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது. அவர் அவருடைய பக்குவத்திற்கு நாம் எல்லாம் இன்னும் வரவில்லை. ஆகவே அவரை ஒன்றும் நீங்கள் திட்டக்கூடாது என்பதாக சொல்லி எல்லோரிடத்திலேயும் அந்த அம்மையார் வேண்டிக் கொண்டதாக. அப்படி திருவாசகத்தின் உள்ளே வந்து எழுந்து வந்த நம்முடைய வள்ளல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி அமைப்பார். இப்படி வள்ளல் பெருமானுடைய அந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல் அப்படியே இந்த மணிவாசக பெருமானுடைய வாக்கினை அப்படியே உள்ளே போய் வாங்கி முகர்ந்து கொண்டு வெளியிலே வந்து அதை அப்படியே கொடுக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி. அவரும் 10 பாடல்கள் வள்ளல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி அமைப்பு. அப்படி இந்த முதல் திருப்பாடலுக்கு இணையாக அந்த திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல்
பொழுது
பொழுது விடிந்தது என்பதாக சொல்லி தொடங்குவார். புலர்ந்தது, இங்கே திருவாசகத்திலே புலர்ந்தது என்பதாக சொன்னது அங்கே பொழுது விடிந்தது என்பதாக சொல்லி தொடங்குகின்ற தன்மையாகும். மணிவாசக பெருமான் அந்த மலர் இருப்பதாக சொன்ன அந்த நிலை, எழில் நகை கொண்டு நின் திருவடி துழுகும், நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் என்பதாக சொன்னது என்னுடைய உள்ளமாகிய மலர் மனது என்பதாக சொல்லக்கூடிய அந்த நிலை. இன்றாடுமாய் எனக்கு எந்த இவாயுடன் தோன்றினராய், ஒன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மாதிரி புரியும் பெருமான். மனத்துள் இருக்க ஏற்றம் மலர் இசையை ஏகினார் மானடியை சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வு. பெருமான் அந்த உள்ளத்திலே வைத்து பெருமானை வழிபடுகின்ற அந்த தன்மை அங்கே மலர் இருப்பதாக சொல்லுகின்ற பொழுது இங்கே வள்ளல் பெருமான் அற்புதமாக அருளி செய்கிறார். ஆக சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் அதை சூழ்ந்திருக்கின்றது. இங்கே நம்ம திருப்பரந்துரையை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வயல்கள் அது எப்படிப்பட்ட வயல், தன் வயல் என்பதாக சொல்லி அது உருசியான அந்த வயலாக அமைந்து அதிலே சேற்று இதழ் கமலங்கள் மலரும் தன் வயல். அப்படி இந்த இதழ் என்பதாக அந்த மலர் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் விரிகின்றது என்பதாக சொன்னால் சூரியன் தோன்றுகின்ற போது மலர் விரியும். குளத்திலே சூரியன் தோன்றியது என்பதாக சொன்னால் எல்லா மலர்களும் மலருமா என்பதாக சொன்னால் மலர் எது எந்த மலர் மலரும் என்பதாக சொன்னால் எது பக்குவமடைந்து மலருவதற்குரிய பருவமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் அது மலரும். அதை போல இந்த ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்கள் பக்குவமுடைய ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய அவைகள் பெருமாளுடைய அந்த திருவடிக்கு மலராக அமைகின்றார்கள் என்பதை குறிப்பாக உணர்த்தும் முகமாகவும் பங்கஜ நியாயம் என்பதாக சொல்லி சேற்றிலே இருந்து தோன்றுகின்ற அந்த செந்தாமரை, செந்தாமரை என்பது சேற்றிலே இருந்து தோன்றுவது கிடையாது. செந்தாமரைக்கு என்று அந்த தாமரை கொட்டை என்பதாக சொல்லி உண்டு. அந்த தாமரை கொட்டையில இருந்துதான் அந்த செந்தாமரையானது வெளியிலே வரும், சேறு அதற்கு ஆதாரமாக அமையும். இதை சைவ சித்தாந்தத்திலே பங்கஜ நியாயம் என்பதாக சொல்லுவார். அப்படி சேற்றிலே இருந்து தாமரை தோன்றுவதை போல இருக்கும், ஆனால் தாமரைக்கென்று இருப்பது அதனுடைய கொட்டை. அதே போல இந்த உலகமானது சிவபெருமானிடத்திலே இருந்து தோன்றியது என்பதாக சொல்லுகின்ற பொழுது சத்தாகிய சிவபெருமானிடத்திலே இருந்து அசித்தாகிய இந்த உலகங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் தோன்றார்கள். அறிவு உடைய பொருள்களிலே இருந்து அறிவு இல்லாத பொருள் எப்படி தோன்றும் என்பதாக அந்த சைவ சித்தாந்தம் கேட்கின்ற பொழுது இதற்கு பங்கஜ நியாயம் என்பதாக சொல்வார்கள். தன்னுடைய ஆற்றல் என்பதாக சொல்லக்கூடிய ஆற்றல் மாயை என்று சொல்லக்கூடிய ஆற்றல் தான் தாமரை கொட்டை. மாயை என்கிற அந்த ஆற்றலிலே இருந்துதான் இந்த உலகங்கள் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் வெளியிலே வந்தது. சிவபெருமானுடைய திருவருள் அதற்கு தாமரைக்கு எப்படி சேறு ஆதாரமோ அதை போல பெருமானுடைய திருவருள் அதற்கு ஆதாரமாக இருந்து அதை வழி நடத்துவதை பங்கஜ நியாயம் என்பதாக சொல்வார். அப்படி அந்த பங்கஜ நியாயத்தை இங்கே நினைவுபடுத்தும் முகமாறும் சேற்று இதழ் கமலங்கள் என்பதாக அமைக்கும். சேறு என்பது இந்த உலகத்தினுடைய பற்றுக்கள், உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய நிலை. இந்த சேறு என்பதனுடைய தனித்துவம் என்ன என்பதாக சொன்னால் சேற்றிலே இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் மாற்றிக்கொண்ட ஒருவர் மேலே வர முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ளே இழுத்துக் கொண்டு போவது இந்த சேறு. அதை அருணகிரிநாதன் சொல்லுவார். கந்தரநாதனுடைய முதல் பாடலிலே சொல்லுவார், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டம் செஞ்சடா அருவி மேல் ஆற்றை பணியை இதழியை துப்பையை அம்புலியின் கீற்றை குறைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்பதாக சொல்லி சேற்றிலே என்பதாக சொல்லுகின்ற போது இந்த பிரபஞ்சமாகிய சேர். அப்படி இந்த பிரபஞ்சமாகிய சேற்றிலே சிக்கி தவிக்கக்கூடிய நமக்கு பற்றுகோடாக இருக்கின்ற எது என்பதாக பார்த்தால் பெருமானுடைய இந்த திருத்தலங்கள் என்று சொல்லக்கூடிய தலங்கள் எல்லாம் இங்கே சேற்றிலே உழைத்த சிந்தாமரையை போல இந்த உலகத்திலே தோண்டி இருக்கின்றன. அப்படி திருப்பெருந்துறையை பற்றி அந்த திருப்பெருந்துறையினுடைய அந்த தோணியாக பற்றி அதிலே ஏறி நாம் மேலே வர வேண்டும் என்கின்ற அந்த தன்மையை இங்கே திருத்தோணி என்று சொல்லக்கூடிய அந்த திருத்துறையை திருப்பெருந்துறையை தோணியாக அமைத்து ஏறி வந்த அந்த தன்மையை இந்த உலக பற்றுகளிலே இருந்து நீங்கி மேலே அமைத்தது இந்த திருவருள், இந்த திருவடி இதுதான் எனக்கு வாழ்முதலாக அமைந்தது என்பதை காட்டும் முகமாக சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்பதாக இது நாத்தெழும்பேற வாழ்த்துள்ளது. இந்த முழுமையான பெருமானே அதனுடைய திருநாமத்தை முழுமையாக சொல்லி அப்படி அந்த பெருமானே சிவபெருமானே என்பதாக சொல்லி வாழ்த்துகின்ற அந்த தன்மை திருப்பெரும்
பெருமாளுக்கு எதிர்கொடி சத்தமா இடவக்கொடி. ஏற்று உயர் கொடி உடையாய், இந்த ஏற்று உயர் கொடி என்பது மிக சிறப்பாக நம்முடைய அடிவாசல் பெருமாள் ஏற்று உயர் கொடி உடையாய் இணை உடையாய், இணை உடையாய் என்பதாக தன்னை பெருமாளிடத்திலே ஒப்புவித்த அந்த தன்மையை இணை உடையாய் என்பதாக அமைத்து எம்பெருமான் பள்ளி எழுத்தருளாயே என்பதாக அமைத்து இந்த திருப்பாடு நம்முடைய திருப்பள்ளி எழுச்சி கொடி வணக்கம்
அம்மையார் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அதை அம்மையார் அவர்களும்
எல்லோரும் சேர்ந்து நாம் திருக்கோவையாறு நாளை அதிலே இருந்து ஒரு பாடல். ஆனா எடுத்த பாடலா இருந்தாலும் பரவாயில்லையா, 20 பாடல நம்ம பார்த்ததா இருந்தாலும் அதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன பாடலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடலை இணையான பாடல்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக சொல்லி, உடையாய் இணை உடையாய் உடையாய் என்பதாக அந்த திருப்பதியத்தை நாம் அமைத்துக் கொண்டு உடையாளுடன் நடிகிருக்கும் என்கின்ற அந்த திருப்பாடலோடு நாம் அந்த திருவகுப்பினை முடிவு
செய்யும்.
சந்திப்போம் என்பதாக சொல்லி விடைபெறுகிறேன்.